விவசாயி விவசாயி.
பண்பலை ஒலிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க பத்மஜா சுரேஷ் பாபு அவர்கள். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின்டு நியூட்ரிஷனிஸ்ட் அண்ட் டயட்டீஷியன். சரி, அதை பற்றி அவங்க உங்கள்கிட்ட கேட்கலாம். வணக்கம் பத்மஜா.
வணக்கம் மேடம். நான் ஆக்சுவலாக வந்து ஒரு டயட்டீஷியனாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கல்ச்சர் ரொம்ப நம்ம நாட்டில் வந்ததுனால குழந்தைங்களுக்கு வந்து நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ்க்கு அதோட ஒரு அவேர்னஸ் இல்லாமையும் போயிடுச்சு. இன்னொன்று ஃபாஸ்ட் ஃபுட் இருக்கிறதுனால வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும், ஒரு பர்கர் சாப்பிட்டா முடிஞ்சது, ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சாப்பிட்டா முடிஞ்சதுங்கிறதுனால பேரண்ட்ஸும் அந்த அவேர்னஸ் இல்லாமல் வாங்கி கொடுத்துட்றாங்க. இன்னொன்று வந்து பேரண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறதுனால ஏதோ ஒன்று வாங்கி சாப்பிட்டுக்கோன்னு கையில் பணம் கொடுத்துட்றாங்க, குழந்தைங்களும் அந்த இது இல்லாமல் வளருதுங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்துட்டு நான் ஒர்க் பண்ண இடத்துல ரெண்டு ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அங்கே வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ் வந்து இப்போ குழந்தைங்களே நாங்கள் நிறையா பார்த்தோம். ஸோ இதெல்லாம் எப்படி வந்து நம்ம பேரண்ட்ஸையும் எஜுகேட் பண்ணணும், குழந்தைங்களையும் எஜுகேட் பண்ணணும்னு சொல்லி அந்த ஒரு ஃபீல்டில் நான் இருந்தேன் இது வரைக்கும்.
சமீபத்தில் ஒரு நாளிதழில் நான் வாசிக்க நேர்ந்தது, தொப்புள் கொடியில் பார்த்தீங்கன்னா முகத்துக்கு யூஸ் பண்ணுற க்ரீம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து வைட்டனிங் க்ரீம், அதில் சில கெமிக்கல்ஸ் வந்து அந்த தொப்புள் கொடியில் சில ட்ரேசஸ் இருந்தது அப்படின்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு அது பாதிச்சிருக்குது. இப்போ நீங்கள் ஆஸ் அ நியூட்ரிஷனிஸ்ட் அதை பற்றி கொஞ்சம் பேசுங்களேன், அதாவது குழந்தைகளுக்கு என்ன கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாது.
நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்டுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தொப்புள் கொடியில் வந்து ரொம்ப நிறைய விஷயம் இருக்குது. அது வந்து பழைய காலத்தில் நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா அந்த தொப்புள் கொடி அறுத்து அதை தாயத்தில் போட்டு குழந்தை இடுப்பில் மாட்டுவாங்க. ஸோ அந்த காலத்தில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஒன்றுமே அவங்களுக்கு தெரியாது, எந்த கண்டுபிடிப்பும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் அதோட மகத்துவத்தை அவங்களுக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு விதத்தில் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நிறைய ஆட்ஸ் வருது தொப்புள் கொடியோட, அது வந்து பேங்கிங் பண்ணணும், ஸ்டெம் செல் பேங்கிங் பண்ணணும் அப்படின்லாம் வந்திருக்கு. ஸோ அது அஃப்கோர்ஸ் நிறைய அதில் கெமிக்கல்ஸ் இருக்குது, அதில் இருக்கிற நிறைய சத்துக்கள் அந்த மாதிரி நம்ம உடம்புக்கு நல்லா யூஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் கேட்ட இன்னொரு விஷயம் வந்து இந்த கேன்ட் ஃபுட்ஸ், டின்ட் ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இதெல்லாம் பேரண்ட்ஸ் வந்து காம்ப்ரமைஸாகவும் கொடுக்கலாம். அவங்களுக்கு வேலை சீக்கிரமாக முடியட்டும், இல்லை குழந்தை ரொம்ப அடம் பிடிக்குது, என் ஃப்ரெண்டு சாப்பிட்றா நான் சாப்பிடணும், அந்த டேஸ்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அடம் பிடிச்சி வாங்குகிற குழந்தைங்களும் இருக்காங்க. பட் மெயினாக பார்க்கணுன்னா பேரண்ட்ஸை எஜுகேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். தே ஷுட் டீச் தியர் சில்ட்ரன், அதாவது சொல்லி கொடுக்கணும் இது நல்லது இல்லை, இதை சாப்பிட்டா ரொம்ப உடம்பு ஒபிசிட்டி ரொம்ப வெயிட் போடும், சின்ன வயசில் அது இருந்தால் நல்லது இல்லை அப்படின்னு முதல்ல பேரண்ட்ஸ்க்கு நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து குழந்தைங்களை நல்ல முறையில் அதை சொல்லி எடுத்து சொன்னாங்கன்னா அது குழந்தைங்களும் கேட்டுக்குவாங்கங்கிறது என்னோட கருத்து.
ஒருவேளை டிவி அடிக்ஷன் அப்படிங்கிறதுனால இந்த பழக்கங்கள் ஏற்பட்டிருக்குமா, அதாவது இந்த சிப்ஸ் ஐட்டம் இருக்குது பாருங்களா, யூ கேன் நாட் ஜஸ்ட் ஸ்டாப் வித் ஒன் அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்குறோம் இல்லைங்களா, நமக்கே வந்து அந்த ரெசிஸ்ட் பண்ணுற முடியறது இல்லை. ஆக்சுவலாக ஒரு காம்ப்ரமைஸ் நான் சொல்ல வரல, கொடுக்க வேண்டியது இருந்தால் எந்த வயசுலேருந்து கொடுக்கலாம். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் இருக்குது, ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் சமைச்சிடலாம், அதில் இந்த மோனோசோடியம் குளுட்டமேட் இருக்குது, அது ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த அஜினோமோட்டோலாம் வந்து நம்ம இப்போ தான் கேள்விப்படுறோம், மீன் குழம்புக்கு கூட அஜினோமோட்டோ சேர்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம விளம்பரங்களில் பார்க்கலாம். அந்த காலத்தில் நம்ம அம்மா பாட்டிலாம் அஜினோமோட்டோ இல்லாமல் தான் மணக்க மணக்க தெருவே மணக்க மணக்க வச்சாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா மீடியா வந்து கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, எஸ்பெஷலி குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா மீடியா தான் அவங்க லைஃப் மாதிரி ஆயிடுச்சு. மொபைல் எடுத்தாலும் நெட்டில் போய் பார்த்து இந்த ஆடை பார்க்கறது, இல்லை இந்த ஃபுட்டை பற்றி பார்க்கறது, புதுசாக இது வந்தாலும் ட்ரை பண்ணணும், என் ஃப்ரெண்டு ட்ரை பண்ணுறான் நான் ட்ரை பண்ணும் அப்படின்னு அதில் உள்ள என்ன இருக்குன்னு யாருமே பார்க்கறது இல்லை. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது ஒரு பேக்டு ஃபுட்டு எடுத்தோன்னா பின்னாடி இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கும், அதில் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும். அதை வந்து கெமிக்கல் நேமாக போட்டிருப்பாங்க, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் தட் வில் பி ஹார்ம்ஃபுல், அதாவது உடம்புக்கு அதெல்லாம் கேடு விளைவிக்கும், ஒரு நாளில் வராது. தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா என்றைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லாம் டாக்டர் கிட்டே போனால் இதனால் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும். அதுவும் இல்லாமல் இந்த பேக் பண்ண ஃபுட்ஸ் இல்லை சிப்ஸோ இல்லை எது பேக்டு ஃபுட்டாக இருந்தாலும் அதில் உடம்புக்கு தேவையான சத்து எதுவுமே இல்லை, எம்டி கேலரிஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது சத்து இல்லாமல் நமக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கும். அவ்வளோதான், சிப்ஸு சாப்பிடுவோம் இல்லை ஏதாவது ஒரு கார்பனேட்டட் பெவரேஜ் அந்த மாதிரி நம்ம குடிப்போம். அப்படி இருக்கிறப்ப அதில் எந்த விதமான சத்துமே உடம்புக்கு கிடைக்கிறது இல்லை, அதை சாப்பிட்டா எந்த பிரயோஜனம் இல்லை, வயிறு நிறையும் டேஸ்ட் இருக்கும் ஆனால் உடம்புக்கு எந்த யூஸும் கிடையாது. ஸோ அது சாப்பிட்டா எந்த யூஸுமே இல்லை. அஜினோமோட்டோ நீங்க சொல்றப்பல சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம கைமனம் நம்ம கைப்பக்குவம் தான் அதுல இருக்கு, அதை யூஸ் பண்ணாம இருக்கிற வரைக்கும் நல்லது. அதே மாதிரி பேக்கேஜ் ஃபுட்ஸ் வந்து எந்த வயசுல இருந்து கொடுக்கலான்னு இல்லை, நம்மளால கொடுக்காம இருக்கிற வரைக்கும் நல்லது, பட் அது இப்போ முடியாது. ஸோ எல்லாம் இன்னொரு குழந்தை சாப்பிட்றப்ப இதுவும் நம்ம குழந்தையும் சாப்பிடணும்னு ஆசைப்படும். அப்படி இருக்கிறப்ப கொஞ்சமாக கொடுக்கலாம், எப்போவாவது ஒரு நாள் கொடுக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது நல்லது.
இந்த பரோட்டான்னு இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா தெருவுக்கு தெரு அத்தனை கடைகள் இருக்குது, அது ஈஸியாக கூட இருக்குது, ட்ராவல் பண்ணுறவங்களும் அதை தான் சாப்பிட்றாங்க. நம்ம பேப்பரில் படிக்கிறோம் பரோட்டாவில் என்னென்ன கெடுதல் ஒளிஞ்சி இருக்குது அப்படின்ட்டு, ஹேர் டை கூட அதில் இருக்குது அப்படின்ட்டு, ஒபிசிட்டி வருது அப்படின்ட்டு, அதை பற்றி பரோட்டா பற்றி சொல்லுங்களேன்.
இப்போ பரோட்டாவில் பார்த்தீங்கன்னா மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து மைதா. ஜென்ரலாக நாங்கள் படித்தது என்னென்னா எது வெள்ளை கலரில் இருக்கோ நம்ம சாப்பிட்றது எல்லாத்தையும் பாய்சன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒயிட் பாய்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறையா வரும், சுகர், சால்ட், மைதா, ஈவன் மில்க்கு கூட சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு அஞ்சாறு ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு லெவலுக்கு மேலே போச்சுன்னா நம்ம உடம்புக்கு நல்லதில்லை. இப்போ மைதா வந்து ஃபுல்லாக ரீஃபைன் பண்ணதுனால அதில் நார்ச்சத்துங்கிறது சுத்தமாகவே இல்லை, அது எல்லாமே பாலிஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் அதை வந்து பவுடர் பண்ணி நமக்கு மைதாவாக கிடைக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது சாப்பிட்றதுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. வெயிட் வந்து அது தொடர்ந்து இந்த மைதா ப்ராடக்ட் சாப்பிட்டு வந்தோன்னா நியூட்ரிஷன் வைஸ் நமக்கு ஒன்றும் அவ்வளோக்கா பெருசாக கிடைக்காது, ஆனால் கண்டிப்பாக வெயிட் போடும். தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அது வெயிட் போடும், உடம்புக்கும் அவ்வளோ நல்லது கிடையாது. ஸோ இந்த மாதிரி இந்த ஒயிட் ப்ராடக்ட்ஸில் இருக்கிறது இந்த மைதா, அந்த மாதிரி மைதாவில் தான் பிஸ்கெட்ஸும் நிறையா செய்கிறாங்க, இந்த மாதிரி பரோட்டா நீங்கள் சொன்னாப்பில் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றது நல்லது. முடிஞ்சால் வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ், ஹெல்த்தி ஆப்ஷன்ஸ் ஏதாவது இருந்தால் அது வந்து நம்ம எடுத்துக்கிறது இன்னும் உடம்புக்கு நல்லது.
இந்த டெசர்ட்ஸ் சாலட்ஸ் எல்லாம் இருக்குது, அது வந்து எப்படி சாப்பிட்றதுனே பெரிய குழப்பமாக இருக்குது. அப்புறம் வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா ராவாக சாப்பிட்லான்றாங்க, சில பேர் ஹாஃப் குக்டாக சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க?
சாலட்ஸ் பார்த்தீங்கன்னா ரா வந்து இட் இஸ் குட், வந்து நம்ம உடம்புக்கு வந்து நார்ச்சத்து நிறையா கிடைக்குது. யூஸ்வலாக ஜென்ரலாக வெஜிடபிள் சாப்பிட்னா சும்மா கேரட் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. வெறும் கேரட்டை சாப்பிட வேண்டாம், கேரட் கூட நீங்கள் கொஞ்சம் திராட்சை சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு இன்க்ரீடியன்ட்ஸ், ஒரு லெமன் ஜூஸு, சால்ட், அதெல்லாம் போட்டு ஒரு சாலடாக எடுத்துக்கும் போது உடம்புக்கும் நல்லதாக இருக்கும். இப்போ டெசர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த எண்ட் ஆஃப் த மீலில் எடுக்கும். யூஸ்வலாக ஒரு ஃபைவ் கோர்ஸ் மீல் அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த எண்ட் ஆஃப் த மீல் கடைசியாக நம்ம சாப்பிட்றது டெசர்ட்டாக சாப்பிடுவாங்க யூஸ்வலாக. பட் இங்கே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயசத்தோட தான் நம்ம ஆரம்பிப்போம். வெஸ்டர்ன் கல்ச்சரில் டெசர்ட்ஸ் வந்து கடைசியில் தான் சாப்பிடுவாங்க, எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு. இப்போ டெசர்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ஷியஸாக ஆகிட்டாங்க, ஃபேட் இல்லாமல் சுகர் இல்லாமல் அந்த மாதிரி டெசர்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது ஒரு சின்ன போர்ஷன்ஸ் என்றைக்காவது ஒரு நாள் எடுக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. நம்ம வீட்டில் செய்கிறப்ப கூட ஹெல்த்தியாக நம்ம வந்து அந்த மாதிரி டெசர்ட்ஸ் சாப்பிட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம மோஸ்ட்டாக சமைக்கிறப்போ பார்த்திங்கன்னா என்னாகும், நம்ம ஓப்பன் பண்ணி இப்போ பேனில் சமைக்கிறப்போ ஓப்பன் பண்ணி சமைக்கிறப்போ அதோட வைட்டமின் சத்து எல்லாம் போயிடும், வெறும் நம்ம சக்கையை சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ சமைக்கிறப்ப பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சு சமைச்சோம் அப்படின்னா ஒரு அளவுக்கு அந்த நியூட்ரியன்ஸ் வந்து நிறையா வாட்டர் சால்யூபிள், அதாவது தண்ணியில் கரையக்கூடிய வைட்டமின்கள் நிறையா இருக்குது நம்ம வெஜிடபிள்ஸில். அப்போ அதெல்லாம் வந்து அந்த உணவுலேயே தங்கி இருக்கிறதுனால உடம்புக்கு சேரும். நம்ம எவ்வளோதான் காய்கறிகளோ பொரியல் அந்த மாதிரி சாப்பிட்டாலும் அதை திறந்து வச்சு சமைக்கும் போது சத்தெல்லாம் போயிட்டிங்கன்னா சாப்பிட்றதுல எதுவுமே நம்ம உடம்புல ஒட்டாது, எதுவுமே இருக்காது, அங்கே எல்லாமே கரைஞ்சி போயிருக்கும் ஆவியில். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிறது நல்லது. அரிசி அதை வந்து மெயினாக வைக்காமல் கூட வந்துட்டு நிறைய பொரியலோ சாலட்ஸ் அந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு அரிசியோட அளவை கம்மி பண்ணிங்கன்னா வயிறும் உங்களுக்கு நிறையும், அதே போல் உங்களுக்கு இருக்கிற சத்துக்களும் உடம்புக்கு சேரும். பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பழங்கள் வந்து உணவுக்கு முன்னாடி தான் சாப்பிடணும். நிறைய பேரோட எண்ணம் என்னென்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு வாழைப்பழம் சாப்பிடுவாங்க. ஜென்ரலாக வந்து பழங்கள் ஜீரணிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். அதாவது முதல்ல வந்து நம்ம பழம் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அந்த சத்து அப்படியே நம்ம உடம்புக்கு இமீடியட்டாக கிடைச்சிடும், சீக்கிரம் ஜீரணமாயிடும் ஃப்ரூட்ஸ். ஆனால் இதுவே சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்டீங்கன்னா சாப்பாடு ஜீரணமாக 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் மேலே இருக்கிற அந்த ஃப்ரூட் ஜீரணமாகி அந்த சத்துக்கள் உடம்புல சேராது, அது இடையிலேயே காணாமல் போயிடும். ஸோ எப்போவுமே வந்துட்டு பழங்கள் உணவுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி, எந்த பழமானாலும் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டோன்னா அதோட ஃபுல் பலன் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். ஜூஸஸ் குடிக்கிறத விட நம்ம பழமாக சாப்பிட்றது தான் நல்லது. ஏன்னா ஜூஸ் குடிக்கிறப்ப பாதி டைம் நம்ம வடிகட்டிடுறோம். இப்போ நார் சத்து தான் ஃப்ரூட்டில் மெயினாக, வைட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்குது. அப்போ அந்த ஃப்ரூட்ஸில் இருக்கிற நார் சத்து நம்ம உடம்புக்கு கிடைக்கணும் அப்படின்னா பழமாக சாப்பிட்றது நல்லது. சப்போஸ் குழந்தைங்களுக்கு அந்த பழம் அப்படியே சாப்பிட பிடிக்கல, கொஞ்சம் துவர்ப்பாக இருக்குது, இல்லை அந்த டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னா லைட்டாக ஹனி தேன் போட்டு கொடுக்கலாம். சுகர் அவாய்ட் பண்ணிவிட்டு சக்கரை இல்லாமல் தேன் கொஞ்சமாக லைட்டாக மேலே போட்டு கொடுத்தீங்கன்னா இல்லை ஒரு விதவிதமாக கட் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்குறப்ப குழந்தைங்களுக்கு சாப்பிட்ற ஒரு ஆர்வம் வரும்.
அப்புறம் அடுத்த ஒரு குழப்பம் பார்த்தீங்கன்னா எண்ணெய், எந்த எண்ணெயை யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. ரீஃபைண்ட் ஆயிலா அல்லது கோக்கனட் ஆயிலா கிரவுண்ட்நட் ஆயிலா அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில்னு மார்க்கெட்டில் வந்திருக்குது. நம்மளோட சீதோஷ்ண நிலைக்கு ஆலிவ் ஆயில் ஒத்து வருமா அப்படின்ட்டு நீங்கள் ஆஸ் அ டயட்டீஷியன் உங்களுடைய கருத்து சொல்லுங்கள்.
இப்போ ஒவ்வொரு டைமில் ஒரு ஒவ்வொரு பீரியடில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எண்ணெயை ரொம்ப மேம்படுத்தி காட்டுவாங்க. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த காலம் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லது, நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் நல்ல சன்ஃப்ளவர் ஆயில், சாஃப்ளவர் ஆயில், இப்படி ஒவ்வொரு எண்ணெயாக ஒவ்வொரு காலகட்டத்தில் ரைஸ் பிரான் ஆயில் அந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு இருக்கப்ப இப்போ ப்ரெசென்ட்ல பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயிலுக்கு ரொம்ப பப்ளிசிட்டி கிடைச்சிட்டு இருக்கு. இப்போ டாக்டர்ஸோ இல்லை டயட்டிஷியன்ஸோ என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரே எண்ணெயை எப்பவுமே யூஸ் பண்ணாதீங்க. இப்போ இந்த மாதம் ரைஸ் பிரான் ஆயில் யூஸ் பண்ணீங்கன்னா அடுத்த மாதம் நல்லெண்ணெயை சேர்த்துக்கோங்க, அதுக்கு அடுத்த மாதம் சன்ஃப்ளவர் ஆயில், ஒரு மாதம் ஆலிவ் ஆயில், இல்லைனா மிக்ஸ் பண்ணி டயட்டில் சாப்பிடுங்க. சில சமையலை வந்து தேங்காய் எண்ணெயில் தாளிச்சுக்கோங்க. சிலதுக்கு இப்போ இட்லி பொடி இருக்குன்னா அதுக்கு நல்லெண்ணெய், சமைக்கிறதுக்கு சன்ஃப்ளவர், ஏதாவது பொரிக்கணும் அப்படின்னா ரைஸ் பிரான் ஆயில், இந்த மாதிரி உங்கள் சமையல்லையே ஒரு ரெண்டு மூணு எண்ணெய் கலந்து சாப்பிட்டீங்கன்னா ஒவ்வொன்றத்துலேயும் இருக்கிற நல்லது நம்ம உடம்புக்கு வரும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கோட ஜென்ரலாக எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஜென்ரலாக எல்லாருக்கும் பிடிச்ச ஒன்று வந்து சாட் ஐட்டம்ஸ் தான். இப்போ நிறைய ஸ்டால்ஸோ இல்லை நிறைய எந்த ஹோட்டலில் போனாலும் சாட் ஐட்டம்ஸ், பேல்பூரி, பானிபூரி, அது கணக்கு அப்படியே வளர்ந்துட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் தான் பெரியவங்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் அதுதான் ரொம்ப பிடிக்குது. இப்போது பேல்பூரி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது ரா வெஜிடபிள்ஸில், அதாவது சமைக்காத அந்த காய்கறிகள், வேக வைக்காத காய்கறிகளில் பண்ணுறதுனால வெளியில் வாங்குறப்போ நமக்கு ஒரு டவுட் என்னென்னா அவங்க அதை சரியாக கழுவிருப்பாங்களா, வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறது தான். இன்னொன்று என்னென்னா வெளியிலையோ இல்லை ரோட் சைடில் இருக்கிற ஸ்டால்ஸில் வாங்குறப்ப ஹைஜீனிக் அந்த கோஷன்ட் வந்து நமக்கு என்னென்னு தெரியறதில்ல. எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குது, அவங்க யூஸ் பண்ணுற பாத்திரமோ அந்த தண்ணியோ இல்லை அவங்களே கையை நல்லா கழுவிட்டு தான் அதை சமைக்கிறாங்களா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. இது எல்லாமே டேஸ்டி தான். ஓரளவுக்கு ஒவ்வொரு டைம் நம்ம குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்களோ ஒரு சேஞ்சுக்கு சாப்பிட்றதுல தப்பு இல்லை. பட் அதை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா நல்லது. ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம உள்ளே என்ன போடுறோம், நம்ம என்ன சமைக்கிறோம், எந்த மாதிரியான தண்ணி யூஸ் பண்ணுறோம், அந்த டேஸ்ட்டு நமக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நமக்கும் வயிறு பிரச்சனை எதுவும் வராது அண்ட் ஹெல்த்துக்கும் ஒன்றும் பாதிப்பு இருக்காது.
இப்போ நம்ம ஈட்டிங் அந்த ஃபுட் ஹேபிட்ஸ் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான குழந்தைகள் வந்து மார்னிங் ஃபுட்டை வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க, டின்னர் தான் ஹெவியாக எடுத்துக்கிறாங்க. பொதுவாக அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா மார்னிங் மிதமாக எடுத்துக்கணும், மத்தியானம் ராஜா மாதிரி சாப்பிடணும், நைட் ரொம்ப கம்மியாக பண்ணணும் அப்படிம்பாங்க. எல்லாமே தலைகீழாக மாறிடுச்சு. டின்னருக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுக்கறது இல்லை. ரெடிமேட் ஃபுட்டு, கார்ன்ஃப்ளேக்ஸு, அது இதுலாம் நிறைய பேரில் இருக்குதுங்களா, அதெல்லாம் எவ்வளோ தூரம் அது நியூட்ரிஷியஸ்?
ரெடிமேட் ஃபுட்ஸ் ஓகே, சீக்கிரம் சாப்பிட்றலாம், கிடைக்குது, உடனே இமீடியட்டாக மில்கில் அதை போட்டு அப்படியே எடுத்துக்கலாம். ஆனால் அதை விட ஈஸியானது நம்ம வீட்டிலே கூட செய்யலாம். இப்போ ராகி கஞ்சி, ராகி கூழ், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் வைஸும் ரொம்ப நல்லது. உடம்புக்கு வளர்கிற குழந்தைங்களுக்கு அதில் கால்சியம் இருக்கிறதுனால உடம்புக்கும் நல்லது, அனீமியா இருக்க அந்த பிரச்சனைலாம் வராமல் இருக்கும். ஸோ ராகி கூழுங்கிறது அந்த பவுடர் நம்ம வீட்டிலே பண்ணி வச்சிட்டோன்னா இமீடியட்டாக மார்னிங் மிக்ஸ் பண்ணி அது ஒரு கூழ் காய்ச்சதுக்கு ஹார்ட்லி 5 மினிட்ஸ் நீங்கள் அதை டப்பாலேருந்து எடுத்து குழந்தைங்களுக்கு ஒரு கார்ன்ஃப்ளேக்ஸ் போட்டு கொடுக்கலாம். பட் அதை விட நீங்களாக ஏதாவது ஒன்று உங்கள் குழந்தைக்கு பண்ணிங்கன்னா அந்த ராகி கஞ்சியோ கூழோ செய்யும் போது அதோட நியூட்ரிஷன் வேல்யூவும் ஜாஸ்தியாகுது. அப்போது வீட்டில் அது வந்து ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஒரு டம்ளர் எடுத்தாலுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது நல்லா ஹெவியாக இருக்கும், ஃபில்லிங்காக இருக்கும். குழந்தைங்களுக்கு மெயினாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு எதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூலில் போய் கான்சன்ட்ரேட் பண்ணணும், நிறையா இருக்குது படிக்கிறதுக்கு. அப்போ அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து எம்டி ஸ்டமக்கில் வராது, அந்த எப்போ லஞ்ச் வரும், எப்போ பிரேக் வரும் அந்த ஒரு தாட்டில் தான் இருப்பாங்க. ஸோ மார்னிங் கொஞ்சம் ஏதாவது, சரி இப்போ கஞ்சியோ இல்லை கார்ன்ஃப்ளேக்ஸோ முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு டம்ளர் பால், ஒரு ஃப்ரூட், ஏதாவது ஒரு குழந்தைக்கு பிடிச்ச ஃப்ரூட், இல்லைன்னா ஒரு மில்க் ஷேக்காக கொடுக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்பிளாக அவங்களுக்கு அப்போதைக்கு வயிறு நிறையிற மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா கூட அது வந்து குழந்தைங்களை பிரைட்டாக வச்சுக்கும் ஸ்கூலில், அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து கம்மியாகாது.
நீங்கள் கொஞ்ச நாள் சைனாவில் இருந்தீங்க இல்லையா, அந்த அனுபவங்களை சொல்லுங்களேன். அங்கே உள்ள சாப்பாடு வெரைட்டி இதெல்லாம் அப்படி, ஏன்னா நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் சைனீஸ் வந்து எல்லாமே சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு, அவங்க எப்படி சாப்பிட்றாங்க? அவங்க அந்த சாப்ஸ்டிக்ஸ் இல்லாமல் சாப்பிடவே மாட்டாங்க, அவங்க அந்த கையை அதை பிடிச்சி லாவகமாக சாப்பிட்றதே ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இல்லைங்களா, அதை பற்றி உங்கள் சைனா அனுபவங்கள்?
எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இந்த மாதிரி அவருக்கு சைனாவில் ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு அந்த ஊர் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, போகிறப்ப எல்லாமே பிளாங்காக இருக்கும், என்னடா நம்ம போய் எப்படி அங்கே இருக்க போகிறோம் அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க ஆஃபீஸ்லேருந்து எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. சைனீஸ் ஸ்போக்கன் மாண்ட்ரின் பேசுகிறது வந்து எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தப்போ அங்கே ஒரு சைனீஸ் லேடி தான் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அந்த கல்ச்சர் இப்படி இருக்கும், அங்கே இப்படி சாப்பிடுவாங்க, இப்படி இருப்பாங்க, பீப்புள் இப்படி எல்லாம் சொன்னாங்க. பட் என்னதான் அவங்க சொல்லியிருந்தாலும் இங்கேருந்து போகிறப்ப கொஞ்சம் ஒரு மனசில் ஒரு பக்கம் கொஞ்சம் பயமாகவும் இருந்தது, ஒரு பக்கத்தில் சந்தோஷமாகவும் இருந்தது. ஒரு புது இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு அங்கே போனது வந்து டோட்டலாக நம்ம வளர்ந்ததுக்கும் அங்கே நான் பார்த்ததுக்கும் ஒரு பயங்கர வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருந்தது. எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு நமக்கு தேவைப்படுறது சாப்பாடு தான். அந்த சாப்பாடே வந்து எனக்கு ஃபஸ்ட்டு மெயின் ப்ராப்ளமாக போனதே அதுவும் தான். போய் இறங்கி ஏர்போர்ட்லேருந்து வீட்டுக்கு காரில் போகிறப்போ ஒரு எக்ஸிட்டில் ஸ்டாப் பண்ணாங்க. அங்கே வந்துட்டு சாப்பிட முன்னாடி வச்சாங்க, எதுவுமே நான் சாப்பிடக்கூடியதில் ரைஸ் தவிர, அதுவும் சாப்ஸ்டிக் இருந்தது. சரி, சாப்ஸ்டிக்கில் சாப்பிட்டாலும் வெறும் ரைஸை சாப்பிட முடியல. சைடில் வச்சுருக்கிறது எதுவுமே வெஜிடேரியன் கிடையாது. எனக்கு ரொம்ப சங்கடமாகவும் போச்சு, கூட்டிகிட்டு போனவருக்கும் சங்கடமாக போச்சு, இவங்களால சாப்பிட முடியல அப்படின்னு. ஸோ அப்போ தான் எனக்கு தோணுச்சு, நம்ம இங்கே வந்தப்போ ஏதாவது வெஜிடேரியன் ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே நான் போனாலும் அன்னிலேருந்து எந்த ஹோட்டலுக்கு போனாலும் ரெஸ்டாரண்ட்டுக்கு பார்ட்டிஸ் நிறையா இன்வைட் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டேக்கோ இல்லை வெட்டிங் டே அந்த மாதிரி. அப்போ அவங்க கிட்டலாம் கேட்பேன், ஏதாவது வெஜிடேரியன் டிஷ் இருக்கா உங்களதில், அதுதான் நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு. அங்கே பார்த்தீங்கன்னா வெஜிடேரியனிசம் வந்து அப்படின்னு ஒன்று இருக்குன்னே அவங்களுக்கு வந்து தெரியாது. லிட்ரலி எல்லாமே சாப்பிடக்கூடிய ஒரு கல்ச்சர் அவங்களோடது, அது தப்பு கிடையாது அவங்களோட கல்ச்சர். பட் நமக்கு அது எல்லாமே புதுசாக இருந்தது. ஆரம்பத்தில் எனக்கு அது சுத்தமாக எனக்கு எதுவுமே சாப்பிட முடியாமல் இருந்தது. அப்புறம் எங்கேயாவது ரெஸ்டாரண்ட் போனால் அந்த ஷெஃப்கிட்ட பேசி எனக்கு இதுவே வெஜிடேரியனாக வெஜிடபிள்ஸ் போட்டு கொடுங்க, இல்லைனா நூடுல்ஸ் போட்டு கொடுங்க, இல்லைனா ரைஸ் நூடுல்ஸ் அங்கே ரொம்ப பாப்புலர், ஹார்ம் இல்லாதது, அது உடம்புக்கு நல்லது தான், அதில் வச்சு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி அந்த மாதிரி நான் லேர்ன் பண்ணி அங்கே சாப்பிட்டு. ஸோ இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்.
சைனாவில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு சிம்பிள் ரெசிபி சொல்லுங்களேன். பேரெல்லாம் நமக்கு வாய்க்குள்ள நுழையாது, பட் சாப்பாடு வாய்க்குள்ள நுழையும் இல்லைங்களா?
பார்த்தீங்கன்னா சைனால எப்பவுமே ஸ்டார்டிங் எந்த ஒரு பார்ட்டியோ ஃபங்க்ஷனோ எல்லாம் இருந்தால் கோல்ட் டிஷ்ஷஸ்ன்னு வைப்பாங்க. அதாவது ஒரு சாலட் மாதிரியோ அப்படியே சாப்பிட்ற மாதிரி, சமைக்காம சாப்பிட்ற மாதிரி ஏதாவது ஒரு டிஷ்ஷஸ் வைப்பாங்க. அதில் மெயினாக எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஒரு குக்கும்பர் சாலட், வெள்ளரிக்காய் சாலட் தான். அது செய்கிறது ரொம்ப ஈஸி. வெள்ளரிக்காய் வந்து சின்ன சின்ன பீசஸாக மேட்ச் ஸ்டிக்ஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் சோயா சாஸும் வெனிகர் அண்ட் சால்ட் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த குக்கும்பர் பீசஸ் மட்டும் எடுத்து சர்வ் பண்ணுவாங்க. இந்த சாலட் வந்து அங்கே ரொம்ப பாப்புலர் அண்ட் இட் இஸ் வெரி டேஸ்டி ஆல்சோ. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த சிம்பிளஸ்ட் சைனீஸ் ரெசிபீஸ்.
சைனீஸ் வந்து எல்லா அவங்களோட ஐட்டம்ஸ்லேயும் சாஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? சைனீஸில் வந்து உங்களுக்கு பிடிச்ச அந்த மக்கள்கிட்ட பிடிச்ச பண்பு எதுவாக இருந்துச்சு?
நாங்கள் இருந்த ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அங்கே போன இந்தியன்ஸ்லாம் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக. அதுவும் லேடிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நானும் இன்னொரு லேடியோ தான் இருந்தாங்க. எங்கே போனாலும் எங்களே வந்து சுற்றி நின்று பார்த்து பேசி ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலனாலும் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கன்வே பண்ணி எங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. இப்போ எங்கேயாவது போனோம் வழி தெரியலன்னு நம்ம கேட்டாங்கன்னா நம்மளை கொண்டு போய் எங்கே விட்டுட்டு அப்புறம் அவங்க வருவாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல். ஏதாவது வேணும்னாலும் அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ அவங்க கடைக்கு வந்து நம்ம வாங்கணுங்கிறதுனாலே ரொம்ப விட்டு கொடுத்து பொருளை நம்ம கொடுப்பாங்க. அவங்களுக்கு அது லாஸாக இருந்தாலுமே ஐயோ நம்ம ஒரு ஃபாரினர் நம்ம கடைக்கு வந்து வாங்குறாங்கன்னு சொல்லி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக அது நம்ம கேட்குற டிசைன்லையோ எதுலையோ எது வேணுமோ அந்த மாதிரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இது பண்ணுவாங்க. நல்ல மக்கள்.
பத்மஜா, நீங்களும் வந்து வலைப்பதிவில் இருக்கிறீங்க இல்லைங்களா? உங்களோட அந்த வலைப்பதிவு முகவரி அதெல்லாம் சொல்லுங்களேன்.
நான் இங்கேருந்து சைனாவுக்கு போகிறப்போ ரொம்ப ஃப்ரீ டைம் அதிகமாக இருக்கும். வேலை முடிஞ்சதுன்னா நாள் முழுக்க ஃப்ரீயாக இருக்கும் போது கம்ப்யூட்டரில் தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்போ நிறையா பிளாக்ஸ் பார்த்துட்டு நம்மளும் ஏன் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி அந்த ஃப்ரீ டைம்க்காக செட்யூஸ் யுவர் டேஸ்ட் பட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளாக் ஆரம்பித்தேன். ஆரம்பத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எனக்கு இந்த ரெசிபி அனுப்பிச்சி விட, அந்த ரெசிபி அனுப்பிச்சி விடுங்கப்போ மெயிலில் அனுப்புறதுக்கு பதிலாக நம்ம ஏன் நம்மளோட பிளாகில் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது. ஃபர்தராக எப்படி போச்சுன்னா நம்ம டயட்டிஷியனாக இருக்கிறதுனால டயட் சம்மந்தமான ஒரு ஃபுட்டை எப்படி வந்து மாடிஃபை பண்ணலாம், எப்படி இன்னும் நியூட்ரிஷியஸாக மாற்றலான்னு நினச்சி அந்த மாதிரி போட ஆரம்பிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் என்ன சாப்பிடணும், இல்லை டெலிவரி முடித்து நம்ம பாரம்பரியமான உணவுகள் நிறையா இருக்குது டெலிவரி முடித்து சாப்பிட்றது. பட் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய லேடிஸ் அது யாரும் சொல்லி தர்றதுக்கும் இல்லை, அவங்க ஃபாலோ பண்ணுறதுக்கும் முடியறதில்லை. ஸோ சில பொடிகள் இல்லை சில பத்திய சாப்பாடு அதை டெலிவரிக்கு அப்புறம் எது தேவைப்படுதோ அது போடுறேன். அதே மாதிரி குழந்தைங்கள் ஆரம்பத்தில் வீனிங் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, தாய்ப்பால்லேருந்து சாலிட் ஃபுட் ஆரம்பிக்கிற அந்த டைமில் என்னென்ன மாதிரி உணவுகள் கொடுக்கலாம் அப்படிங்கிறதும் போடுறேன். ஸோ சேம் திங், ரெசிபீஸ் போடுறப்போ ஒவ்வொரு நியூட்ரியன்ட் அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு. என்னோட ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து எந்த ஃபீல்டுனா மூலிகைகள், மில்லட் சிறுதானியங்கள், பூக்கள் வச்சு என்னென்ன சமையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது என்னோட மெயின் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதையும் என்னோட பிளாகில் நான் இப்போ போட்டுட்ருக்கேன்.
பூக்கள் அப்படின்னா எனக்கு ஞாபகத்தில் இருக்க வரைக்கும் வாழைப்பூ ஞாபகத்துக்கு வருது. வேற என்ன பூ எல்லாம் இருக்குது, மூலிகைகள் என்ன இருக்குது சொல்லுங்களேன்.
கரெக்டு, வாழைப்பூ தான் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை தவிர ஹைபிஸ்கஸ், நம்ம செம்பருத்தி பூவில் கூடயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சங்கு புஷ்பம்னு சொல்லிட்டு யூஸ்வலாக எல்லோரும் பூஜைக்கும் டெக்கரேஷனுக்கும் தான் வைப்பாங்க. ஆனால் தாய்லாண்டில் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஒரு பெவரேஜ், அது வந்து ரொம்ப விரும்பி பருகக்கூடிய ஒரு, அதில் பண்ணுறதுல ஒரு பானம் அது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல செம்பருத்தி, சங்கு புஷ்பம் இருக்குது, ரோஜாவில் பண்ணலாம், குல்கந்தெல்லாம் பார்த்திங்கன்னா ரோஜாவில். ஸோ அதில் என்னென்ன நம்ம ஃபர்தராக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுறேன். இப்போ இந்த சங்குப்பூ பற்றி சொன்னேன் இல்லைங்களா, இது ஹைபிஸ்கஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா செட்யூஸ் யோர் டேஸ்ட் பட்ஸ் அப்படிங்கிற என்னோடய பிளாகில் நீங்கள் அதோட ரெசிபிஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். மூலிகைகளில் பார்த்தீங்கன்னா தூதுவளை இருக்குது, பெரண்டை, அந்த மாதிரி இதில் வந்து பெரண்டை துவையல் வந்து மூட்டு வலிக்கோ இல்லை நம்ம உடம்புக்கே எல்லா மூலிகைகளும் ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி நிறைய மூலிகைகளை வச்சு சமைச்சிருக்கேன், அதையும் நம்ம பிளாகில் நீங்கள் விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். என்னோடய பிளாக் அட்ரஸ் வந்து www.seduceyourtastebuds.blogspot.com.
கருத்துக்களுக்கு நன்றி. வணக்கம் பத்மஜா.
வணக்கம்.
என்னதான் வெளிநாடு போனாலும் பாரம்பரியமிக்க மருத்துவ குணம் நிறைந்த நமது மூலிகைகளுக்கும் சிறுதானியங்களுக்கும் ஈடு இணை ஆகாது அப்படிங்கிறத பற்றி சொன்னாங்க பத்மஜா சுரேஷ் பாபு அவர்கள். டிஎன்ஏயூ அக்ரிடெக் போர்ட்டல் என்ற இணையதளத்தில் நமது நிகழ்ச்சிகளை பதிவேற்றம் செய்யப்படுவதன் மூலம் எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் கேட்டு பயன்பெறலாம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே.